ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கர்க்கடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பக்தானுக்ராஹகம் புண்ணியம் பிரதிபக்ஷ நிராசகம் ஜியாதாச்சந்திர நக்ஷத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனம். திருப்பாவை 7 பாசுரம். புத்தூர் சுவாமியின் சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை விளக்க உரையை அடியொத்தி திருப்பாவை அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த 7 பாசுரத்தில் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என ஆண்டாள் நாயசியார் அருள் இருக்கிறார். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்ன கேசவன் என்ன எம்பெருமானை அனுபவிக்கிறாள் இங்கே ஆண்டாள். அதாவது கேசியை கொண்டவன் கண்ணன், அதனாலே கேசவன் என்று திருநாமத்தை பெற்றிருக்கிறான். அந்த சரித்திரத்தை சங்கத்தமிழ் நூல்களிலே தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அதை புத்தூர் சுவாமி எடுத்து காட்டியிருக்கிறார் பரிபாடலிலேயும். அதே போல முல்லைக்களி பாடலிலும் பயன்படுத்தியுள்ளார்கள். முதலிலே திருப்பாவை பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்கிற வரிகளுக்கு பூர்வாச்சாரியர்கள் சாதித்த வியாக்கியானத்தையும், பிறகு புத்தூர் சுவாமி காட்டியிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் பாசுரங்கள் பாடல்கள் அதனுடைய அர்த்தங்களையும் பார்க்கலாம். வியாக்கியான சக்கரவர்த்தியாகிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய 3000 படி வியாக்கியானத்திலே காட்டியுள்ள அர்த்தங்களை இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாராயணன் மூர்த்தி கேசவன் என முகம் தோத்தாமே நின்று வாத்சல்யத்தாலே ரட்சிக்க கடவ சர்வேஸ்வரன் தன்னுடைய சௌசீல்யத்தாலே பிறந்து கண்ணுக்கு தோற்ற நின்று நம் விரோதிகளை போக்குபவனை என்று அருள் செய்திருக்கிறார். அதாவது நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று இந்த 3 திருநாமங்களுடைய அர்த்தங்களையும் காட்டி அருள்கிறார். நாராயணன் என்பதற்கு முகம் தோற்றாமே நின்று வாத்சல்யத்தாலே ரட்சிக்க கடவ சர்வேஸ்வரன் என அருளி செய்திருக்கிறார். இங்கே நாராயணன் என்கிற பதத்திற்கு தத்புருஷ சமாசம் என்னும் பகுவ்ரீஹி சமாசம் என்னும் 2 விதமாக கொண்டு பொருள்களை நாம் பார்க்கலாம். அதிலே பகுவ்ரீஹி சமாசத்திலே நாராயணன் என்பதற்கு நாரங்களை இருப்பிடமாக உடையவன் என அர்த்தம். நாரங்கள் என நித்திய வஸ்துக்கள், இந்த நித்திய வஸ்துக்களுடைய திரள் கூட்டம், அவைகளை தனக்கு இருப்பிடமாக உடையவன், அதாவது எம்பெருமான் அந்தரியாமியாக எல்லாவற்றுக்குள்ளும் உட்புகுந்து இருக்கிறான் என காட்டப்படுகிறது. இதனாலே தெரியது எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்கிற குணம். எம்பெருமான் தோஷங்களையே போக்கியமாக கொண்டு எல்லாரிடத்திலும் அந்தரியாமியாக எல்லா வஸ்துக்களிலும் எழுதருள் இருக்கிறான் என்ன. அதைத்தான் பெரியவாச்சான் பிள்ளை முகம் தோத்தாமே நின்று வாத்சல்யத்தாலே ரட்சிக்க கடவ சர்வேஸ்வரன். அடுத்து மூர்த்தி தன்னுடைய சௌசீல்யத்தாலே பிறந்து. மூர்த்தியினால் ஒரு திருமியனை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் அவதரிக்கிறான். அவதரித்து கேசவனை கண்ணுக்கு தோற்ற நின்று நம் விரோதிகளை போக்கும் அவனை என இங்கே விரோதியாக இருக்கக்கூடியவன் கேசி என்கிற அசுரன், அவனை எம்பெருமான் முடித்தான். அப்படி விரோதிகளை போக்கக்கூடியவன் கண்ணுக்கு தோற்ற நின்று என கிருஷ்ணாவதாரம் செய்து அனைவருடைய கண்ணுக்கும் தோற்றி விரோதிகளை முடித்தவன் கேசியை முடித்தவன் என அர்த்தம் திருவுள்ளம் பத்துகிறார். இவ்விடத்தில் அரும்பதத்திலே ஒரு விஷ்ணுபுராண ஸ்லோகம் காட்டப்பட்டிருக்கிறது. யஸ்மாத் துவயைவ துஷ்டாத்மா ஹதஹா கேசி ஜனார்தன தஸ்மாத் கேசவ நாம்நாத்வம் லோகே க்யாதிம் கமிஷ்யசி என நாரதர் எம்பெருமானுக்கும் கண்ணனுக்கும் கேசிக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை காண்பதற்காக வந்திருந்தார். யுத்தத்திலே கண்ணன் வென்றவுடன் கண்ணனுக்கு ஒரு பட்டப்பெயர் அளிக்கிறார் கேசவன் என்று. அதுதான் இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. ஜனார்தனனே, தீயவனான கேசி உன்னால் கொல்லப்பட்ட காரணத்தால் நீ உலகில் கேசவன் என்று பெயர் பெறப்போகிறாய் என்று இப்படி கேசவன் என்கிற திருநாமத்தை எம்பெருமானுக்கு சூட்டி மகிழ்ந்தார் நாரத பகவான். ஏற்கனவே எம்பெருமானுக்கு கேசவன் என்கிற திருநாமம் உண்டு. அதாவது பிரம்மருத்ரர்களுக்கு தலைவன் என்று ஒரு அர்த்தம். அழகிய கேசத்தை உடையவன், கூந்தலை உடையவன், மைவண்ண நறுங்குஞ்சி குழல்பின் தாழ என்று திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி சுருண்ட கேசங்களை உடையவன் எம்பெருமான் என்று கேசவன் என்று ஏற்கனவே இந்த திருநாமங்கள் இருந்தாலும் கேசியை கொன்னவன் என்கிற பொருளிலே கேசவன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம் வந்தது. அடுத்து நாராயணன் மூர்த்தி கேசவன் என்பதற்கு, இங்கே நாராயணன் என்பதற்கு தத்புருஷ சமாசத்திலே பொருள் கொண்டு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் பெரியவச்சன் பிள்ளை. நிருபாதிக சுவாமியான சர்வேஸ்வரன் ஆசிரித வச்சலனாய் கிருஷ்ணனாய் வந்து அவதரித்த விடத்திலே கேசி வந்து நலிய புக அவனை கிருஷ்ணன் கொன்னான்கான் என்று இந்த பெண்கள் தெரிவிக்கிறார்களாம், உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதற்காக. ஆனாலும் உள்ளே இருக்கக்கூடியவள் கண்ணன் அவனை கொண்டுட்டானே, கேசி வந்தான்னு உடனே பயந்து இந்த பெண் எழுந்து விடுவாள் என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சரித்திரத்தை கூற கண்ணன் ஏற்கனவே அந்த கேசியை கொன்று விட்டானே என்று உள்ளிருக்கக்கூடிய பெண் பேசாமல் இருந்தாளாம். உடனே பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று அருளி செய்கிறார்கள். அதாவது அவனுடைய விஜயம், கண்ணனுடைய வெற்றியை கேள்விப்பட்டு அன்று ஸ்ரீராமாயணத்தில் பிராட்டி பெருமாளுடைய வெற்றியை பார்த்து என்ன செய்தாலோ அதை நீ செய்ய புறப்படுவா என்று நினைத்தோம் என்கிறார்கள். அதாவது 14,000 ராட்சசர்கள் கரதூஷணாதிகள் இவர்களை பெருமாள் ஒருவராக தனி ஒரு வீரனாக யுத்தத்திலே அனைவரையும் கொன்றொழித்தார். இதை பார்த்த பிராட்டி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று நன்றாக பெருமாளை அணைத்தாளாம். இது ஸ்ரீராமாயணத்திலே வருகிறது. அப்படி கண்ணன் கேசி என்கிற அசுரனை அழித்தான் என்று கேள்விப்பட்டவுடன் நீ கண்ணனை அணைக்க புறப்படுவா என்று நினைத்தோம், நீ அது பயம் நீங்கி மார்பிலே கை வைத்து உறங்கலாம்படியாய் விட்டதே என்று தெரிவிக்கிறார்கள் என்று இங்கே வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். ஆக கேசவன் என்ன எம்பெருமான் கேசி என்கிற அசுரனை கொன்ன விஷயத்தை அந்த விருத்தாந்தத்தில் ஆண்டாள் ஈடுபட்டிருக்கிறாள் என்று தெரிகிறது. இனி சங்கத்தமிழர்கள் இந்த குதிரை அரக்கனான கேசியை வதத்தை எவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த இரண்டு சங்கத்தமிழ் பாடல்கள் மூலமாக பார்க்கலாம். மூன்றாம் பரிபாடலில் கூந்தல் என்னும் பெயரோடு கூந்தல் எரிசினம் கொன்னோய் என எம்பெருமான் புகழப்படுகிறான். இந்த அடிகளில் பரமபுருஷனுடைய அவதாரங்கள் சிலவற்றை அனுபவித்துக் கொண்டு அவன் எல்லா உலகையும் சரீரமாக கொண்டிருக்கிறான் என உண்மை உத்கோஷிக்கப்படுகிறது என புத்தூர் சுவாமி விளக்கமளிக்கிறார் சாதிமத ஆராய்ச்சியில். அதிலே இந்த முதல் வரியிலே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் கேசியை கொன்னொழித்தான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே கூந்தல் என்னும் பெயரோடு கூந்தல் எரிசினம் கொன்னோய். கூந்தல் என்பது கேசத்தை குறிக்கும். ஆகு பெயராக கொள்ளும் பொழுது கூந்தலை உடையவனை குறிக்கும். கூந்தல் வடமொழியில் கேசம் எனப்படும். அழகிய கேசத்தை உடையவனாகையாலே கேசவன் என்று குறிக்கப்படுபவன் கண்ணன். இங்கு முதலில் உள்ள கூந்தல் என்னும் பதம் அழகிய கூந்தலை உடையனான கேசவனை குறிக்கிறது. இந்த வரிகளிலே கூந்தல் என்னும் பெயரோடு கூந்தல் எரிசினம் கொன்னோ என்று வருகிறது. இரண்டு முறை கூந்தல் என்கிற பதம் வருகிறது. இதிலே முதலிலே சொல்லப்பட்டது எம்பெருமான் கேசவன் என்று அழகிய கூந்தலை உடையவன். கூந்தல் என்னும் பெயரோடு கூந்தல் எரிசினம் கொன்னோய். அடுத்து இரண்டாவதாக உள்ள கூந்தல் என்னும் பதம் கேசத்தை உடைய குதிரையாக வந்தவனாகையாலே கேசி எனப்படும் அசுரனை குறிக்கிறது. தமிழிலும் குதிரை கூந்தல் மா எனப்படும். ஆக கேசவன் என்னும் பெயரோடு அவதரித்து கேசி என்னும் அசுரனுடைய கடுங்கோபத்தை அவனோடு அழித்தவனே என்பதாயிற்று என புத்தூர் சுவாமி காட்டியிருக்கிறார். இதற்கு உரை செய்த பரிமேலழகர் அவர் வேறு விதமாக கொண்டுள்ளார். அதாவது முதலிலே உள்ள கூந்தல் என்னும் பதம் குதிரையை குறிப்பதாகவும் பெயர் என்னது ஆகுபெயராய் பெயரை உடைய வடிவை குறிப்பதாக கொண்டு குதிரை வடிவோடு வந்த கேசியினுடைய கனல்கின்ற சினத்தை அழித்தாய் என்று பொருள் கொண்டார் என்ன. ஆனால் சரித்திரம் ஒரே சரித்திரம்தான். கேசி என்ன பெயருடைய குதிரை அரக்கனை, கேசவனான எம்பெருமான் நல்ல கூந்தலை உடைய, அழகிய கூந்தலை உடைய எம்பெருமான் கொன்னான் என இந்த அர்த்தமானது தேரிய அர்த்தம். அடுத்து முல்லைக்களி மூன்றாம் பாடலில், மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரையை வாய் பகுத்து இட்டு புடைத்த ஞண்டு இன்னன்கொள் மாயோன் என்ன உக்கித்து என் நெஞ்சு என்ன இந்த பாடல் வரிகள். இதிலே தோழியை பார்த்து ரோல் தெரிவிக்கிறார், தோழியே காயாம்பூவாலான கண்ணி சூடி நிற்கும் இவன் அழகைப்பார். பகைவர் ஏவிய குதிரை அரக்கனை அதன் வாயை பிளந்து கொண்டொழித்த அன்று திருமால் இவனைப் போலவே தோன்றினான் போலும் என்னை எண்ணி நடுங்குகிறது என் நெஞ்சு என இந்த வரிகளுடைய அர்த்தம் காட்டப்படுகிறது. அதாவது எவனோ ஒருவன் காளையை அடக்குவதற்காக வந்த ஒரு வீரன், அவனை பார்த்தால் இவன் திருமாலைப் போலே இருக்கிறான். அன்று கேசி என்கிற அரக்கனை கொன்ன எம்பெருமானைப் போலே இந்த வீரன் இருக்கிறான் என தெரிவிக்கிறார். இதன் மூலமாக எம்பெருமான் கேசியை கொன்ன விருத்தாந்தத்தை இந்த பாடலிலும் நாம் பார்க்கலாம். இப்படி சங்கத்தமிழர்கள் எம்பெருமானுடைய இந்த வீரச் செயலை கொண்டாடியது போலவே ஆண்டாள் நாயிச்சியாரும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என அருள் செய்திருக்கிறாள் ஆண்டாள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.